الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله فقد قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى قيل ومن أبى قال من أطاعني دخل الجنة ومن أصاني فقد أبى رواه البخاري أنيت بخلم வல்லவன் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் எங்கள் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை துயர்ந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளி வாசலில் ஒன்று கூழ் இருக்கும் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள் பட்டம் பதவிகள் சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை விட்டு திடீரென்று நாம் போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலே குடும்பத்தார்கள் அழுது கொண்டு பிரலாபித்துக் கொண்டிருப்பார்கள், டாக்டரும் கைவிட்டு விடுவார், ஒரு தண்ணி சுட்ட கூட உடம்புக்குள்ளே இறக்க முடியாத நேரம் வரும், கடைசியாக ரூஹு பிரிக்கப்படும், கொஞ்ச நேரத்திலே குளிப்பாட்டுவார்கள், கபன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். அதுதான் நம்முடைய கடைசி முடிவு, கடைசி நேரம். அந்த கபருக்குள்ளிக்குள்ளே யாருக்கும் நெருங்க முடியாது, காசு பணத்தாலோ பட்டம் பதவியாலோ சொத்து சுகத்தாலோ எதுவாலும் உதவி செய்ய முடியாது, குடும்பத்தார்களாலும் உதவி செய்ய முடியாது. அந்த இக்கட்டான கட்டத்தில், தனிமையான நேரத்தில், புழுபூச்சிகள் நிறைந்த அந்த வீட்டில், இருள் நிறைந்த அந்த வீட்டில், தனிமையான கட்டத்தில் கை கொடுத்து கரை சேர்ப்பது, கபரை விசாலமாக்குவது, கபரிலே வெளிச்சத்தை ஏற்படுத்துவது, கபரிலே தனிமைக்கு துணையாக இருப்பது எம்முடைய தக்குவா, இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், சாலிஹான அமல்கள், தொழுத தொழுகைகள், ஓதிய குர்ஆன்கள், செய்த தான தர்மங்கள், நல்ல பண்பாடுகள், வலதிலும் வடதிலும் தலமாட்டிலும் கால்மாட்டிலும் சூழால் இருந்து உதவி செய்யக்கூடிய இந்த தக்குவாவையும் சாலிஹான அமல்களையும் அதிகம் அதிகமாக செய்து கொள்ளும்படி, உடம்பில சக்தி இருக்கின்ற பொழுது, கண்ண பார்வை இருக்கின்ற பொழுது, விளப்பம் இருக்கின்ற போது இந்த அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தக்குவாவோடு இந்த அமல்களை செய்து கொள்வோம் என்றால் எம்முடைய கபரு பிரகாசமாகும், நாளைய கியாமத்தில் எங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் அந்த தக்குவாவோடு வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக, அந்த தக்குவாவை எமக்கு நசீபாக்கி தருவானாக. அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு பூர்ணமான ஒரு வாழ்க்கை திட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் என்று சொல்லுகின்ற பொழுது அரைகுறையான ஒரு மார்க்கம் அல்ல, ஒரு பரிபூர்ணமான மார்க்கம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எம்முடைய சமுதாயத்திலே கவலைக்குரிய ஒரு விடயம், இஸ்லாத்தை குறையாக விளங்கிக் கொண்டு ஒரு சில அமல்களோடு மக்கள் பூர்த்தியாக்கி எனக்கு சொர்க்கம் என்று உலகத்திலே அவா கொண்டிருக்கின்றார்கள், நினைச்சு கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த தப்பான எண்ணத்தை உள்ளத்திலிருந்து அகற்றி நீக்கி, இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம், அனைத்து கடமைகளும் சீராக செய்யப்பட வேண்டும், செய்தால்தான் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற என்ன உணர்வை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைப்பது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிலர்கள் இஸ்லாத்தை புரிந்திருப்பது எப்படி என்றால், வருஷத்துக்கு ஒருக்கா நோன்பு பிடிச்சிட்டா, அல்லது வாழ்க்கையில் ஒரு ஹஜ்ஜி செஞ்சிட்டா, ஒரு உம்ரா செஞ்சிட்டா, அல்லது ஒரு ரெண்டு ஒரு பள்ளியை கட்டி கொடுத்துட்டா, அல்லது குமர்காரியங்களுக்கு உதவி செஞ்சிட்டா, கிழமை கொடுக்கா ஜும்மாவுக்கு வந்து பள்ளியில நெத்திய தேய்ச்சிட்டு போயிட்டா, அல்லது ரமலான் மாசம் வந்தா கொஞ்சம் அழுது 27 ராவைக்கு வந்து அழுது தௌபா செஞ்சிட்டா, எந்த கர்மம் சரி பூர்த்தி, நான் ஒரு முஸ்லீம், அல்லாஹ் என்ன கபூல் செஞ்சு கொள்வான், அல்லாஹ் என்ன மன்னிப்பான் என்றெல்லாம் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிலர்கள் தவறாம இமான் ஜமாத்தோட மட்டும் தொழுதுட்டால், அல்ல அஞ்சு நேரம் தொழுதுட்டா போதும், இதோட இஸ்லாம் முடிஞ்சு, அஞ்சு நேரம் தொழுகிறது அதோட வெள்ளிக்கிழமைக்கு வருவாங்க, ரமலான் மாதம் நோன்புடிப்பாங்க, இதோட மட்டும் முடிச்சு கொண்டா இஸ்லாம் பரிபூர்ணம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் பரிபூர்ணமான மார்க்கம், உதுகுரூ ஃபிஸ்லிம் காஃபா, பரிபூர்ணமாக இஸ்லாத்துக்குள்ளே நுழையுங்கள். வலா தத்தபியு ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய வழியை பின்பற்றாதீங்க. இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுடைய பகிரங்க விரோதி என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் நாம் முஸ்லீம்கள் தொழுகையும் எம்மிடத்திலே சரியாக இருக்க வேண்டும், ஏனைய கடமை கோட்பாடுகளும் சரியாக இருக்க வேண்டும். ஃபிக்ஹுடைய உலமாக்கள் கிதாபுகளிலே இபாதத் என்றும் முஆமலாத் வியாபாரம் என்றும் முனாக்கஹத் முனாசராத் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை என்றும் உகூபாத் தண்டனைகள் என்றும் நாலு வகையாக ஃபிக்ஹுடைய கிதாபுகளிலே பிரித்து எழுதுகின்றார்கள். இஸ்லாத்திலே ஈமான், இபாதத், முஆமலாத், முஆஷராத், முனாக்கஹத், உகூபாத் என்றும் ஈமானை இன்னும் ஒரு பகுதியாக கூடுதலாகவும் உலமாக்கள் இஸ்லாத்திலே இந்த ஐந்தும் இவைகள் பரிபூரணப்படுத்தப்பட வேண்டும் என்று கிதாபுகள் எழுதுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், ஐயுல் இஸ்லாம் அஃலல், இஸ்லாத்திலே எது ஏற்றம் என்று கேட்ட பொழுது, அத்ஹூர், சுத்தமாக இருப்பது அவரிடத்திலே சுத்தத்திலே அறகுறையாக இருந்தது, அதனாலே சுத்தம் இஸ்லாத்திலே மிக முக்கியமான இடம் இருக்கின்றது, அதுதான் ஏற்றம் என்று சொன்னார்கள். இன்னுமொருவர் கேட்கின்றார், இஸ்லாத்திலே எது ஏற்றம் என்று கேட்ட பொழுது, பிருல் வாலிதை, தாய் தகப்பர்களை நல்ல முறையிலே கவனிச்சுக் கொள்வது, உபகாரம் செய்வது, இதுதான் இஸ்லாத்திலே ஏற்றமான அமல் என்று சொன்னார்கள். இன்னுமொருவர் கேட்டார், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகிய அதனுடைய நேரங்களில் தொழுகொள்ளுவதுதான் இஸ்லாத்திலே ஏற்றம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னுமொரு கட்டத்திலே ஹஜ்ஜுல் மப்ரூர், ஹஜ்ஜு செய்வது அதுதான் இஸ்லாத்திலே ஏற்றமானது என்றும், இன்னொரு கட்டத்திலே அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் இஸ்லாத்துக்காக போராடுவது, இதுதான் இஸ்லாத்திலே ஏற்றம் என்று ஒவ்வொரு கட்டங்களிலே பலவாறாக நபி அவர்கள் பதில் அளித்த காரணம் என்ன, அந்தந்த மக்களிடத்திலே கேட்கக்கூடியவிடத்திலே என்ன குறைபாடு இருக்கிறதோ அதை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், இதுதான் இஸ்லாம் என்று, இதுதான் ஏற்றம் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே எம்மிடத்திலே தொழுகையும் பூர்த்தியாக இருக்க வேண்டும், இமான் ஜமாத்தோடு தொழ வேண்டும், ஐந்து நேர தொழுகையை தொழ வேண்டும், ஜும்மா தொழுகையோடு பூர்த்தியாக்கிக் கொள்வதல்ல, ஐந்து நேர தொழுகையை பேடுதலாக தொழ வேண்டும், முன்பின் சுன்னத்துகளை தொழ வேண்டும், நபிலான தொழுகைகளை தொழ வேண்டும், இபாதத்துகளிலே ஏற்றமான தொழுகை, இந்த நெற்றியை சுஜூது செய்வதை அல்லாஹ் விரும்புகிறார். எனவே அந்த இபாதத்துடைய பகுதிகள் சீராக்கப்பட வேண்டும். அதே போல ஜக்காத்தா, அதே போல நோம்பா, அதே போல ஹஜ்ஜு கடமையானவர்களா, இந்த அமல்களை நிறைவேற்ற வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம் பொருத்தம் இருந்து கொண்டிருக்கிறது. இதே போன்று எமக்கு அஹல்லல்லாஹு பைய, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வைத்திருக்கிறார். யாரிடத்திலும் யாசகம் கேட்கக்கூடாது, கைநீட்டு கேட்கக்கூடாது. எங்களுடைய உழைப்பினால் வேர்வை சிந்தி நாம் உழைத்து சம்பாதித்து நாமும் சாப்பிட்டு குடும்பத்தார்களுக்கும் செலவழிக்க வேண்டும். இதுதான், இப்படியாக செய்வதுதான் இஸ்லாத்திலே மிகவும் ஒரு கண்ணியமும் இஸ்லாத்திலே மிகவும் ஏற்றமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழில் செய்வது, கடைக்கு போவது, வியாபாரம் செய்வது, இவைகள் எல்லாம் ஒரு இபாதத்தாக இஸ்லாம் கணிப்பிடுகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய தர்மங்களிலே ஒரு தர்மம் செய்கிறீர்கள், பள்ளிகட்ட தர்மம் செய்கிறீர்கள், தீனுக்காக தர்மம் செய்கிறீர்கள், ஜிஹாதுக்காக செலவழிக்கிறீர்கள், ஒரு மிஸ்கீனுக்காக கொடுக்கின்றீர்கள், அத்தனை பணங்களிலும் மிக ஏற்றமான பணம் தான் உங்களுடைய மனை மக்களுக்கு, குடும்பத்தார்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே அன்புக்குரியவர்களே, கஸ்புல் ஹலால் ஃபரீலத்தும் பஅத ஃபரீலா, ஃபர்லுகளுக்கு பின்னால தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, இப்படியான ஃபர்லுகளுக்கு பின்னால ஒரு ஃபர்லான அமல் இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கஸ்புல் ஹலால், ஹலாலான சம்பாத்தியம் என்று சொன்னார்கள்.
அழகான முறையிலே ஹலாலான முறையிலே சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு கொடுப்பதும் இது ஒரு இபாதத் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டியிருக்கிறோம். எனவே அஹல்லல்லாஹு பைய அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், ஹர்ரம ரிபா வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். வட்டியை ஒரு பயங்கரமான பாவம், மோசமான பாவம். ஒரு ரூபா வட்டி சாப்பிடுவது, 36 பெண்களுடன் விபச்சாரம் செய்வதை விட மோசமானது. அர்ரிபா சபூன பாபன் 70 பகுதிகள் இருக்கிறது. வட்டி என்று சொல்லக்கூடியது 70 பகுதி இருக்கிறது. அதில குறைஞ்ச பகுதி, குறைஞ்ச பாவத்துடைய விபரீதம் எவ்வளவு? ஐயன்கிஹு அவனுடைய உம்மாவை கல்யாணம் முடிக்கிறது போல, பெத்து வளர்த்து ரத்தத்தை பாலாக தந்த தாயோட கெட்ட நடத்த நடப்பதற்கு சமன் என்பதைத்தான் நபி அவர்கள் சூசகமா சொல்லி காட்டினார்கள். தாயோட யாரும் மோசமான செயலுக்கு நெருங்குவார்களா? அன்புக்குரியவர்களே, வட்டி சாப்பிடுவது குறைஞ்ச பாவம், உம்மோட கெட்ட நடத்த நடப்பதற்கு சமன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவு பயங்கரமான மோசமான ஒரு பாவம் தான் வட்டி என்பது. அந்த எவ்வளவுதான் இபாதத்தை செஞ்சாலும், தொழுதாலும், ஹஜ்ஜு செய்தாலும், அத்தனை அமல்கள் செய்தாலும் இவன்கிட்ட வட்டியுடைய பழக்கம் இருக்கும் என்றால், ஹராமான சம்பாத்தியத்துடைய பழக்கம் இருக்கும் என்றால், இவனுடைய எந்த ஒரு அமலும் ஜன்னத்து உதியவில் ஹராம், எந்த உடம்பு ஹராமா வளர்க்கப்படுது சொர்க்கம் நுழைய மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவன் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவன் ரத்தம் ஓடுறது ஹராம், இவன் வளர்ற சத ஹராம். என்ன இபாதத்தை செஞ்சாலும், அமல் செஞ்சாலும், குர்ஆன் ஓதினாலும், நோம்பு குடிச்சாலும், சதக்கா கொடுத்தாலும் ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே அன்புக்குரியவர்களே, இவன் ஹலாலான வியாபாரம் செய்ய வேண்டும். ஊரு பேருக்காக, உலகத்துக்கு பேருக்காக வேண்டி கட்டுமானம் என்றும், வீடு என்றும், வாகனம் என்றும், கடை என்றும், 1, 2, 3 என்று, ஃபேக்டரி என்றும் ஹராத்தினால் சம்பாதிப்பான் என்றால், அந்த ஹராத்தின் மூலமாக இந்த பிரயோசனம் இருக்க மாட்டாது. எனவே அந்த ஹராத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. கடைசி கியாமத்து நெருங்கும் பொழுது வட்டிக்கு பேர் மாறிடும் என்று சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு வட்டி என்று யாரும் சொல்றதில்லை. லோன் என்ற பேரில், ஓடி என்ற பேரில், கமிஷன் என்ற பேரில், லாபம் என்ற பேரிலேயும் இன்றைக்கு வட்டி சுற்றி கொண்டிருக்கிறது. பினான்ஸ் என்ற பேரில், லீசிங் என்ற பேரில், எத்தனையோ பேர்கள் எல்லாம் அந்த நஜீசுக்கு பேர் வைக்கப்பட்டு, எம்முடைய அன்பு சகோதரர்கள் இன்று சர்வ சாதாரணமாக வாழ்க்கையிலே புழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானவர்கள், அன்புக்குரியவர்களே, நான் ஒரு நாள் தன்னந்தனியே கபரில் இருக்க போகிறேன், அல்லாவை சந்திக்க போகிறேன். நீங்க வட்டியை உடுங்கோ, மூமீன்களாக இருந்த வட்டியை உடுங்கோ. நீங்க விடல, அல்லாஹ் ரசூலுடன் யுத்தம் செய்ய ஆயத்தமாங்கள் என்று அல்லாஹ் சவால் விட்டு சொல்வதாக இருந்தால் பயங்கரமான வட்டியை அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே வாழ்க்கையில் மனிதன் வியாபாரத்தை ஹலாலாக்கி தரப்பட்டிருக்கிறது. இந்த ஹலாலை ஹலாலா செய்ய வேண்டும். ஹராத்தை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் லாணத்தும் தான் இறங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வட்டி எடுக்கிறவன், கொடுக்கிறவன், எழுதுகிறவன், அதை அதற்கு சாட்சியாக இருக்கிறவன் அனைவரும் குல்லுஹும் சவாவும், அனைவரும் சமன் என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை திட்டம். அந்த வாழ்க்கையிலே இபாதத்தும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். இவனுடைய கொடுக்கல் வாங்கல்களும், இவனுடைய வியாபாரம் தொழில்களும் ஹலாலாக இருக்க வேண்டும். எனவே அந்த ஹலாலாக இருந்து இபாதத்தையும் சரியாக செய்தால்தான் அவனுடைய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். அதே போல அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, இன்று மனிதர்கள் விளங்காத ஒரு பகுதிதான், அதை கேலி கூத்தாக நினைத்துக் கொண்டு உலகத்திலே செயல்படக்கூடிய ஒரு பகுதிதான் முனாக்கஹாத் என்று சொல்லக்கூடிய திருமண பந்தத்திலே சேரக்கூடிய அந்த பகுதியை மனிதர்கள் அதொரு இபாதத்தாக கணக்கெடுக்கின்றார்கள். இல்லை, இஸ்லாத்துக்கு ஒரு அப்பாற்பட்ட செயல் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதனாலேதான் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட முறைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஹதரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நின்றுட்டு மோண்டுட்டு போகக்கூடிய, நின்றுட்டு மூத்திரம் பெய்யக்கூடிய அந்த மோசமான யஹூதியுடைய நசரானியுடைய பழக்க தோஷங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து, தன்னுடைய குடும்பத்திலே எடுத்து போட்டுக்கொண்டு அங்கே திருமண பந்தத்திலே புகுர்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள். வீடு கட்டுகிறோம் என்று சொல்லியிருந்தால், சுபஹானல்லாஹ், வீடு கட்டக்கூடிய நேரத்திலே எத்தனை சாத்திரங்கள் பார்ப்பதற்கு வருகின்றார்கள் என்பது பள்ளி வாசலுடைய இமாம்களிடத்திலே கேட்டால் தெரியும். எத்தனை மக்கள் வந்து, கொஞ்சம் நேரம் பாருங்க ஹசரத், வீடு கட்ட போறேன் என்றெல்லாம் சொல்லி மிக கவலையோடு வருவார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தியரத்தை இல்லா ஃபி ஸலாஸ், லா ஸூமத்தை இல்லா ஃபி ஸலாஸ். மூணு விஷயத்தில தான் முசீபத் இருக்குது, மூணு விஷயத்தில தான் முசீபத் இருக்குது. பள்ளி கத்துறதோ, ஆந்த கத்துறதோ, பூனை படுறதோ வாகனத்துக்கு, வெறுங்கடம் அம்முடுறதோ, அல்லது காகம் கத்துறதோ, பள்ளி குச்சு குச்சு என்று கத்துறதோ, இவைகள் முசீபத் அல்ல. அப்படி எங்கேயாவது போக வழியாகிட்டா, பள்ளி குச்சு குச்சுன்னு சத்தம் ஒன்று போட்டா, ஒரு ஆந்த கத்திட்டா, காக்கம் காக கரைஞ்சிட்டா, அல்லது வெறுங்கடம் அம்முட்டுட்டா, வாகனத்துல பூனை ஒன்று பட்டுட்டா, இப்படி எல்லாம் இதற்கு உடனே திரும்புங்கோ, வியாபாரம் சரி வராது, முசீபத்து தருத்திரியம் என்றெல்லாம் மக்கள் வழக்க தோஷத்திலே பேசுவது வழக்கமாக இருக்கிறது. இது இன்றைக்கு வந்ததல்ல, இது ஜாஹிலிய காலத்தில் இருந்த ஒரு பழக்கம் தான் தொண்டு தொட்டு வந்திருக்கிறது. இது மக்கள் சும்மா பேசல்ல, ஜாஹிலிய காலத்தில் இருந்தது. எனவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி ஒன்றும் முசீபத் இல்ல. முசீபத் என்றால் வீட்டிலேயும் வாகனத்திலேயும் மனைவிலைதான், இதைத்தான் நபியவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். வாகனம் குறு குறுக்குது, தூக்கி வீசுங்க, மாத்துங்க, கையை மாத்துங்க, கையை மாத்திட்டு வேற வாகனம் விடுங்க, பாவம் இல்லையா, அவருக்கு பரக்கத்து, அவருக்கு முசீபத்தை கொடுக்கிறதா, இல்ல உங்களுக்கு தான் முசீபத்து, அவருக்கு பரக்கத்தாமையும் என்று நபியவர்கள் சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் கேட்ட பொழுது, அதே போல வீடு என்னத்தை தான் கொண்டு வந்து போட்டாலும் அங்க சரிவர்கள் இல்ல, அந்த வீடு, வீடை மாத்துங்க, வீட்டை மாத்தி வேற மாத்து வீட்டுக்கு போவோம். அன்புக்குரியவர்களே, இது நபியுடைய ஒரு சுன்னா, நபியவர்கள் சொன்னது, நபியவர்கள் சொன்ன வார்த்தை, வைஃப் ஹவுஸ் அண்ட் ஹோஸ், வீடு வாகனம் மனைவி. அதே போலதான் மனைவி என்று சொல்லக்கூடியவள் குடும்பத்திலே நல்லவளாக அமைந்து கொள்ள வேண்டும். அந்த மனைவியை வீட்டுக்குள்ளே புகுத்துவதுதான் திருமணம் என்று சொல்லக்கூடிய பந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. திருமண பந்தத்தின் மூலமாக மனைவியை வீட்டுக்குள்ளே கொண்டு வருவதை இதை மக்கள் கேலியாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, வீடு கட்டக்கூடியவர்கள் கூட அந்த வீடு இல்லண்டா மாத்திரலாம், அந்த வீட்டை லேசா உடச்சி போட்டுலாம். அப்படியாக இருந்தால் வீட்டுக்கே இவ்வளவு சாஸ்திரம் பார்ப்பதாக இருந்தால் நேரம் பார்ப்பதொண்டு இஸ்லாத்தில் இல்ல. அப்படி இருந்து கூட மக்கள் இது நல்ல அமைய வேண்டும் என்பதற்காக பார்க்கின்றார்கள் என்றால் அந்த மனைவியை நல்ல முறையிலே அமைத்துக் கொள்வதற்கு, ஏனென்றால் அந்த மனைவி மூலமாகத்தான் அவுலியாக்கள், நாதாக்கள், குதுபுமார்கள், அமுதார்கள் வெளியாக இருக்கின்றார்கள், சிறந்த சந்ததிகள் வெளியாக இருக்கின்றார்கள். எனவே அந்த மனைவியை எவ்வளவு தூரம் சிந்தனையோடு நல்ல முறையிலே அமைத்து துவாவோடு பக்குவத்தோடு எல்லாருடைய விருப்பத்தோடு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும் என்புக்குரியவர்களே, அந்த மனைவியை எடுக்கின்ற பொழுது சுபஹானல்லாஹ், மக்கள் தெரியாதனத்தினால பண்டி அரைச்சி தின்ற இடத்துல, சாராய பார்ல, சாராய விற்கிற இடத்துல, அரக்கு பார்ல கல்யாணம் நடத்துறாங்க, பண்டி அரைச்சி தின்ற இடத்துல கல்யாணம் நடத்துறாங்க, விபச்சார விடுதியில கல்யாணம் நடத்துறாங்க, வழக்கத்து வரமா, நல்ல சந்ததிகள் பெற்றெடுக்க முடியுமா? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரும் உள்ளத்திலே சொல்வதற்கு மன வருத்தம் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். எங்களுடைய உம்மத்தை சீர்திருந்த வேண்டும், நல்ல சந்ததிகள் வழியாக வேண்டும் என்பதற்காகத்தான் பொதுமாக்களிலே விளங்கப்படுத்திக் கொண்டோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று மக்கள் புரியாத காரணத்தினால திருமணம் ஒரு இபாதத்தை, திருமணம் ஒரு இபாதத்தை, இபாதத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. நாங்கள் தொழுகையை அலட்சியம் செய்தால் தொழுகை கூடுமா? அதே போன்று ஜக்காத்தை, நோன்பை, ஹஜ்ஜை எங்களுடைய மன இஷ்ட பிரகாரம் நினைத்தால் செய்ய முடியுமா? முடியாது. எங்களுக்கு கஷ்டம், ஹஜ்ஜுடைய காலத்தில் போக இயலாது. இப்ப நாங்க ஹஜ்ஜுக்கு போறோம், இப்ப எங்களுக்கு லீவு, பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வைத்து கௌபத்துல்லாவை சுத்தி வந்து மினால அரபால முஸ்தலிபால தங்கி கல்லடிச்சுட்டு வந்தா ஓகே ஹஜ் சரி என்று யாரும் சொல்வார்களா? இல்லை. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், குறிப்பிட்ட தினங்களிலே தான் ஹஜ் செய்ய வேண்டும். அந்த குறிப்பிட்ட துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே தான் செய்ய வேண்டும். ஏன்? அதுதான் அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் சொல்லக்கூடிய காலம். அதே போன்று அதே போல நோன்பு, எனக்கு பகல்ல புடிச்சேலாது, ராவல நோன்ப புடிச்சிட்டு தூங்குறேன் என்று சொல்லலாமா? இல்ல, ரமலானுடைய மாதத்தில தான் நோன்பு பிடிக்க வேண்டும். தொழுகை, எனக்கு நான் ஒரு பயணம் போகணும், லொஹர் தொழுகை நான் 9 மணிக்கே தொழுதுட்டு போறேன், ஏழுமா? ஏறாது, அதற்குரிய நேரம் இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது போல வியாபாரத்துக்கு நிபந்தனைகள், முறைகள் இருப்பது போல திருமணத்துக்கு முறைகள் இருக்கிறது. முறையோடு திருமணம் செய்யப்பட வேண்டும். அந்த முறைகள் மூலம் செய்தால்தான் அந்த நல்ல சந்ததிகளை எதிர்பார்க்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருமணத்தை நாம் ஒவ்வொருவரும் சரியாக புரிய வேண்டும், விளங்க வேண்டும். அதை அதனுடைய முறை பிரகாரம் செய்தால்தான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சந்தோஷம் ஏற்படும். எனவே திருமணம் என்று சொல்லும் பொழுது ஏழ்மையாக இருந்தாலும் அல்லாஹ் ரெண்டு பேரும் இணைவது கொண்டு செல்வ சீமான்களாக மாறுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சுட்டிக்காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, அஹல்லல்லாஹுல் பைய வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வஹர்ரம ரிபா வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான், அதே போல விபச்சாரத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். விபச்சாரம் என்று சொல்லக்கூடியது சமுதாயத்திலே ஒரு மோசமான பாவம். ஒரு அந்நிய பெண்ணோடு, அதாவது ஒரு மோசமான நடத்தையிலே ஒரு ஆண் செயல்படுவதை விபச்சாரம் என்று சொல்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா ஃபஸஸ் ஸினா இல்லா கஸ்ர ஃபீஹில் மௌத். எங்கே விபச்சாரம் ஏற்படுகின்றதோ அங்கே திடீர் திடீரென்ற மௌத்து ஏற்பட ஆரம்பித்து விடும் என்று சொன்னார்கள். அதே போல சொன்னார்கள், எங்கே விபச்சாரம் பெறுகிறதோ அங்கே பரக்கத்து இல்லாம போய்த்திரும், வறுமை ஏற்பட ஆரம்பிச்சிடும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சொன்னார்கள், எங்கே விபச்சாரம் பெறுகிறதோ கேள்விப்பட்டிருக்காத நோய்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று சமுதாயத்திலே சர்வசாதாரணமாக எம்முடைய வாலிபர்களும் தான், முதிர்ந்தவர்களும் தான் விபச்சாரத்தின் பக்கம், மீடியாக்களுடைய உந்துவேகம், மீடியாக்களுடைய விபரீதம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் இது போன்ற வெய்களின் நாள், இன்று இன்டர்நெட்டின் மூலமாக எத்தனையோ விபரீதம் ஏற்பட்டு எம்முடைய பெண்களும் ஆண்களும் வாலிபர்களும் விபச்சாரத்தின் பக்கம் பயங்கரமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாம் எம்முடைய பொறுப்பு இதை விட்டும் பாதுகாப்பது. எனவே இந்த மோசமான விபச்சாரத்தை விட்டும் பாதுகாப்பதற்காகத்தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிக்காஹை திருமணத்தை ஹலாலாக்கி இருக்கிறார். திருமணத்தின் மூலமாக பத்தினித்தனம் ஏற்படுகின்றது. திருமணத்தின் மூலமாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா மஅஷர ஸபாப், வாலிபர்களே, மனிஸ்தகாமிங்குல் முபாஹத, யாருக்கு திருமணம் தேவைப்படுகிறதோ ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் செய்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக அகல்லுல் பஸர், பார்வையை கீழ்த்தாழ்த்த வைக்கும், பார்வையை கீழ்த்தாழ்த்த வைக்கும். ஏ சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன மாஹா மிஸ்லல்லதி மாஹா, நீ திருமணம் செய்து உன்னுடைய மனைவியோடு பௌத்து ஹர்சக்கும் அன்னாசித்தும் அந்நிசாவு ஹர்சுல்லக்கும் பௌத்து ஹர்சக்கும் அன்னாசித்தும், உங்களுடைய மனைமார்கள் உங்களுடைய விளைநிலங்கள், விளைநிலத்தில் எப்படி வேண்டுமென்றாலும் மேய்ந்து கொள்ள முடியும். அதே போல ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வாழ்க்கைக்கு துணைவியாக எடுக்கின்ற பொழுது உச்சன் தள்ள இருந்து உள்ளங்கால் போகுமுட்டும் அவனுக்கு ஹலாலாக்கி கொடுக்கப்படுகின்றார். எப்படி வேணுமாக இருந்தாலும் அந்த மனைவியுடன் நடந்து கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சஹாபாக்களுக்கு இருந்த சில சந்தேகங்களை தெளிவுபடுத்தி ஆயத்தை மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான். எனவே தன்னுடைய மனைவி இருக்கிறாள், தன்னுடைய மனைவி மூலம் தன்னை சகல இன்பங்களையும் அனுபவித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. இன்னமாக மிஸ்ரல்லிமாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அந்நிய பெண்களை பார்த்து ரசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ திருமண வயது வந்து விட்டால் திருமணத்தை முடிச்சுக்கொள்ளு. திருமணத்தின் மூலமாக ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து என்ன ரசனை கொள்கிறாயோ, என்ன அவள் நூதமாக நீ ரசிக்கிறாயோ, அத்தனை ருசியும் உன்னுடைய மனைவியிடத்திலே உள்ளாக்கப்பட்டிருக்கிறது, அதை நீ அனுபவிச்சுக் கொள்ளோ. ஹராத்த பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஹராத்த பார்ப்பதன் மூலமாக ஈமானுடைய இபாதத்துடைய சுவைகள் எடுபடுகின்றது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் அதாவது திருமணத்தை அல்லாஹ் ஹலாலாக்கி மனிதனுக்கு பத்தினித்தனத்தோடு, இபாதத்தோடு, அமலோடு, பக்குவத்தோடு, தக்வாவோடு வாழ்வதற்கு, விபச்சாரத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் உதவியாகத்தான் இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார். அதே போல இந்த திருமணத்தின் மூலமாக சந்ததிகள் பெருக்கெடுக்கின்றது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தனாக்கஹு வதவாலது வதகாசரு, நீங்கள் திருமணங்கள் செய்து அதிகமான பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கோ. இன்னி உபாஹிபுக்கும் உம்மம யௌமல் கியாமா வலவு பிஸ்கித், விழிகட்டியாக இருந்தாலும் குரமாசத்து புள்ள பிறந்து அடக்கிட்டோம், அதையும் நாளைய தியாகத்தில் அல்லாஹ் உயிர்களை தொழுப்பி பெரிய மிச்சனமாக காட்டப்படும், நான் பெருமையாக பாராட்டுவேன், இந்த உம்மத் அதிகமாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஸபஜல் வதூதல் வலூத, இரக்கமான பெண்களை பார்த்து, அதிகமான பிள்ளை பெறக்கூடிய பெண்களை பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி அவைகளை அறிவது? குடும்ப சூழல்களை பார்த்து, அப்படியான பெரும் பெண்களை திருமணம் நீங்கள் பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே திருமணத்தின் மூலமாக சந்ததிகள் அதிகப்படுத்தப்படுகின்றது. இதுதான் திருமணத்துடைய நோக்கம். ஒரு சஹாபி வந்தார்கள், கேட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ். ஏன், என்ன காரணம்? வசதி இல்லாமல் இருக்கிறதா? மகர் கொடுக்க வசதி இல்லாமல் இருக்கிறீர்களா? இல்லை யா ரசூலுல்லாஹ், அனைத்தும் இருக்கிறது. கடினப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள். என்ன, அந்த ருஹ்பானிகள் போல, பாதிரிமார்கள் போல நீ ஆகப் போகின்றியா? திருமணம் முடித்துக் கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னார்கள். யாரு திருமணம் முடிக்கலையோ ஃபலைஸ மின்னா, எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரியவர்களே, திருமணத்தின் மூலமாக சந்ததிகளை பெருக்குவதற்கு இஸ்லாத்துடைய ஒரு நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல திருமணத்தின் மூலமாக கணவன் மனைவி, மனைவி கணவனுக்கு உதவியாக இருந்து, ஒத்தாசையாக இருந்து, அன்பு பாராட்டி அவர்கள் குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய, இஸ்லாத்திலே திருமணத்துடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, புன்ன லிபாசுல்லக்கும் வாழ்ந்துள் லிபாசுல்லகுன, கணவன் மனைவிக்கு ஆட, மனைவி கணவனுக்கு ஆட என்று ஆடைக்கு ஒப்பூடு செய்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதனுக்கு ஆடை இல்லாமல் இருந்தால் அசிங்கமாக இருப்பான். ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவனுக்கு மெருகூட்டுவது, அழகை ஊட்டுவது ஆடையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல மறைவான உறுப்புகளை மறைப்பது ஆடையாக இருந்து கொண்டிருக்கிறது. குளிரிலிருந்து, சூட்டிலிருந்து பாதுகாப்பதற்கு துணியாக இருப்பது ஆடையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இவை ஒப்பிட்டு அல்லாஹ் குர்ஆனிலே மனைவியே கணவன் உனக்கு ஆட, மனைவியே கணவனே மனைவி உனக்கு ஆடையை போல என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஏன் சொல்லுகின்றார் என்றால், அன்புக்குரியவர்களே, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கும் அழகு கல்யாணம் இல்லாமல் வாழ்ந்தால் எத்தனையோ சந்தேகங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றதை சமுதாய ரீதியாக நாம் இன்று கண்ணூடாக பார்க்கின்றோம். எனவே அந்த சந்தேகங்கள் நீக்கப்பட்டு கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் என்ற அமைப்பிலே இரண்டு பேர்களும் ஒத்தாசையாக இருந்து அன்பு செலுத்தி மனைவியுடைய குறைகளை கணவன் மறைத்து, கணவனுடைய குறைகளை மனைவி மறைத்து அவர்களுடைய வாழ்க்கையை தெம்பூட்டுவது குடும்ப வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல கணவன் ஏற்படக்கூடிய கஷ்ட துன்பங்கள், கடையிலே பிரச்சனை, கடையிலே பிரச்சனை, தொழில் செய்யக்கூடிய இடத்திலே பிரச்சனை, அந்தியாகி வீட்டுக்கு வருகிறான், அத்தனை பிரச்சனையும் சுமந்து கொண்டு வருகிறான். இவனுடைய மனைவி அங்கே ஒரு தண்ணீர் கோப்பை எடுத்துக்கொண்டு கணவன் வார செய்தியை கேட்டு உடனே போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவனை வரவேற்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதான் அனுத்தஹா சர்ரக்க, உன் பொஞ்சாதி உன்னை பார்க்கின்ற பொழுது, உன் பொஞ்சாதியை நீ பார்க்கின்ற பொழுது அவளுடைய சிரிப்பு, அவளுடைய வதனம், அவனுடைய அழகு, அவளுடைய சௌந்தரியம், அவனுடைய வரவேற்பு உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர வைத்து உள்ளத்திலே சந்தோஷம் ஏற்படுத்துகின்றது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையிலே சொல்லிக்காட்டி விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே வீட்டிலே மனைவிக்கு சொல்லி வைக்க வேண்டியது, நான் வரும் பொழுது உன்னுடைய முழு அழகையும் என்னத்திலே காட்ட வேண்டும். அதே போல சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உங்களோட பொஞ்சாதி எப்படி உங்களுக்கு அழகா இருக்கணும் என்று விரும்புகிறீங்களோ அதே போல நீங்களும் உங்களோட பொஞ்சாதிக்கு அழகா இருக்க வேண்டும். இதைத்தான் நபி அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள். அசிங்கமான தோட்டத்திலே, அலங்கோலமான தோட்டத்திலே மனைவியோடு காட்சி அளிக்க கூடாது. அதே போல மனைவியும் உங்களிடத்திலே எப்படி காட்சி அளிக்க கூடாது என்றெல்லாம் குடும்ப வாழ்க்கையை சொல்லி காட்டியது கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு ஒத்தாசையாக இருந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி கஷ்டங்கள், துன்பங்கள், நோய் நம்பங்கள், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது மனைவிக்கு கணவன் ஆறுதல் சொல்ல வேண்டும். மனைவிக்கு நோயா, அந்த மனைவிக்கு கணவன் ஆறுதல் சொல்ல வேண்டும். கணவனுக்கு கஷ்டமா, நோயா, பிரச்சனையா, மனைவி ஆறுதல் சொல்லி குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். இரண்டு பேருக்கும் ஒத்துமையாக அந்த குடும்பங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியதும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஒரு உடைக்கு புன்ன லிபாசுல்லக்கும் வாந்துல் லிபாசுல்லகுன, ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், உடை போன்று என்று அல்லாஹ் ஒப்பீடு செய்து காட்டியிருப்பது. எனவே இப்படியாக ஒரு சிறந்த ஒரு குடும்ப வாழ்க்கையுடைய ஆரம்பம் தான் இந்த நிக்காஹுடைய மஜ்லிஸ். இதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆலினு ஹாதன் நிக்கா, நிக்காஹை பிரபலியப்படுத்துங்க, வஜாலுஹு ஃபில் மசாஜித், பள்ளிகள் உங்கள கல்யாணத்தை வைங்க, வல்ரிபுஹும் பிதுஹூப், ரபான் அடிச்சு ஏலான் செய்யுங்க, தொடக்கையல்ல ரபான் அடிச்சு கல்யாணத்தை ஏலான் செய்யுங்க, எல்லாருக்கும் தெரியக்கூடிய விதங்கள்ல கல்யாணங்களை திருமணங்களை ஏற்பாடு செய்யுங்கள் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான இந்த குடும்ப வாழ்க்கைகள் இன்று தெரியாத காரணத்தினால திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த சுன்னா அது எவ்வளவு பெருமதியானது, அது ஒரு இபாதத்து என்ற போக்கை மக்கள் விளங்காத காரணத்தினால எத்தனையோ குறைபாடுகள் செய்து அதை ஹராத்திம்பக்கு விட்டுச் செல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, திருமணத்துக்கு மிக முக்கியமான ஒன்றுதான், அங்கே திருமணம் ஆரம்பித்து விட்டா மக்கள் எல்லோரும் என்ன செய்கின்றார்கள் என்றால், திருமணத்தில முதலாவது முசீபத்தான பேச்சு பேசுகின்றார்கள். என்ன கொடுப்பாங்க, என்ன எவ்வளவு கொடுப்பாங்க, என்னத்தை மாப்பிள்ளைக்கு கொடுப்பாங்க என்றெல்லாம் ஒரு கெட்ட, ஒரு மோசமான, ஒரு கீழ்த்தரமான பேச்சை சில இடங்களிலே சமுதாயத்திலே பேசப்படுகின்றது. ஆண் சிங்கங்கள், அந்த ஆண் சிங்கங்களை கோழைகளாக ஆக்கக்கூடாது. அன்புக்குரிய பெற்றார்களே, அதிகமான பெற்றார்கள் அவர்கள் தான் கேள்வி எழுப்புவது. அங்கே அப்படியான நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். இன்ன ஹலாக்கர் ரஜுலி தாஅத்துஹும் லிநிசாயி, கயாமத்து நெருங்கும் பொழுது இப்படியான நிலை ஏற்படும் என்ற காரணத்தினாலதான் ஆம்புலிகளுக்கு நாசம் ஏற்படுத்தும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம்புலிகளுக்கு நாசம் ஏற்படுத்தும், எந்த ஆம்புலிகள் என்றா எந்த பெண்களுக்கு வழிபட்டு நடக்கின்றார்களோ அப்படியான ஆண்களுக்கு நாசம் ஏற்படுத்தும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அங்கே சீதனம் எடுத்தா, பொம்பளைட்ட சல்லி எடுத்தா, பெண்ட தோட்டத்துக்கும் பெண்ட வாகனத்துக்கும் பெண்ட ரொக்கத்துக்கும் அடிபணிஞ்சா மாப்பிள்ள பாம்பு கூட்டு பாம்பு பொட்டியில போட்ட பாம்பை போல் ஆகிடுவாரு, அதற்கு பிறகு அவருக்கு குறுக்கில பழங்கிழாம பெய்தரும் என்பதைத்தான் நாசம் ஏற்படுத்தும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஆண் சிங்கங்களே, நாங்கள் நியத்து வைக்க வேண்டும், மகர் கொடுத்து தான் கல்யாணம் முடிப்பேனே தவிர பெண்ணுடைய சொத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல, பெண்ணுடைய சொத்துக்கு அடிமைப்பட்டு ரொக்கம் வாங்கக்கூடியவர்கள் அல்ல, பெண்ணுடைய காணியோ பூமியோ நகையோ அதைக்கு வசப்பட்டவர்கள் அல்ல. நாம் சம்பாதித்து மகர் கொடுத்து முடித்து ஒரு ஹலாலான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் என்பதை ஒவ்வொரு ஆண்களுடைய உள்ளத்திலேயும் ஆண்களை பெற்ற பெற்றார்களின் உள்ளத்திலேயும் வர வேண்டிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் பெண் கல்யாணம் பேசுகின்ற பொழுது அங்கே மகரை பேச வேண்டும், பெண்ணுடைய வழி யார் என்று தேட வேண்டும். அங்கே அதற்கு மாற்றமாக ரொக்கத்தையும் எந்த ஹோல்லண்டத்தையும் ஹோல் புக் பண்றதையும் என்ன சாப்பாண்டத்தையும் எத்தனை சகானண்டத்தையும் இப்படியெல்லாம் பேசி எது பேச வேண்டுமோ அதை பேசாமல் விட்டுவிடுகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, மகர் பேசப்பட வேண்டும், மகரை நியமிக்க வேண்டும், மகரை மாப்பிள்ளை பக்கத்தாலே அதாவது பெண் பக்கத்தாலே அங்கே மகரை கேட்க வேண்டும் மாப்பிள்ளை இடத்திலே. இப்படியாகத்தான் திருமணத்துடைய விடயங்கள் கொத்துபாவிலே சொல்லி முடிக்க முடியாது, ஏகப்பட்ட விடயங்கள் இருக்கிறது. எனவே இந்த விடயங்களை பேச வேண்டும். வழியை நிக்காஹுடைய சபையிலே தேடுவதல்ல, சபையிலே அதிகமான சபையிலே வழியை தேடுகிறார்கள். வழி யார் என்று கேட்டா பொண்ண வளர்த்த உம்மன தம்பி மாமா வழியாக வந்திருக்கிறாரு, அவரை வழியை கொண்டு நிறுத்திக்கிறாரு, அவருக்கு வழியாக வர முடியாது. அன்புக்குரியவர்களே, வாப்பட பக்கத்தாலதான் வழி வர வேண்டும், பெண்ணுடைய வாப்பட பக்கத்தாலதான் வர வேண்டும். கொண்ட வாப்பா மௌத்து சகோதரம் இருக்கிறாரா, சகோதரம் இல்ல, அப்படி ஒரு சகோதரமே இல்ல. அப்படியாக இருந்தால் கொண்ட வாப்பட தம்பி சாச்சா, சாச்சாவும் இல்ல, சாச்சர மகன் இருக்கிறாரா, சாச்சர மகன் இருக்கிறாரு, சாச்சர மகன் இருக்கிறாரு, சாச்சர மகனும் இல்ல. அப்படியாக இருந்தால் அந்த நிக்காக காலிக்குத்தான் போகும், காலிதான் அந்த நிக்காக செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, எத்தனை இடங்களிலே பெண்ட பக்கத்தால உம்மட பக்கத்தால மாமாவை வழியாக கொண்டு வரார்கள், பாப்பா கல்யாணம் முடிச்சு ஒரு மாசத்துல விட்டுட்டு போயிட்டாரு, எங்க போனன்னு தெரியாது, இப்ப புள்ளைய வளர்த்தது உம்மட தம்பி மாமா, மாமா வழியாக வராரு, மாமாக்கு எந்த காரணத்தை கொண்டு வழியாக இருக்க முடியாது, பெண்ட பக்கத்தில் உம்மட பக்கத்தில் வழியாக இருக்க முடியாது. எனவே இந்த ஹுத்துபாக்களில் அவைகளை சொல்லி முடிக்க முடியாது, ஏகப்பட்ட விடயங்கள் சுருக்கமாக சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, இதே போல எத்தனையோ குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை எடுத்து வளர்க்கின்றார்கள். வளர்ப்பு பிள்ளை என்றால் நான் வளர்க்கிறேன் என்று சொல்லிக் கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயம், சொல்லாமல் இருப்பது ஹராம். வளர்க்கிறேன், சின்ன பருவத்திலே வளர்க்கிறேன் என்று சொல்ல வேண்டும். நீங்க மிசிக்கிட்ட பக்கா கொடுத்து லஞ்சம் கொடுத்து உங்களோட பேரை மாத்திட்டு வந்தாலும் சரிதான், பிரச்சனை இல்ல, வளர்க்கிற புள்ள வளர்க்கிறேன் என்று சொல்லணும். வளர்க்கிற புள்ளைக்கு வலாயத்தில் வழியாக போக முடியாது, கல்யாணம் முடிச்சு கொடுக்க வாப்பா வா போகலாது, அவருக்கு வராசத்து அனந்தர சொத்தும் அங்கே கடமை இல்லை. ஹதியாவா கொடுத்தா ஏற்றுக்கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, அந்த கல்யாணம் பலத்த புள்ளையா, கல்யாணம் முடிச்சு வச்ச யாரு தகுதிண்டா? காலிதான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டும். ஒரு இஸ்லாத்துக்கு எடுத்த புள்ளை அங்கே இஸ்லாத்துக்கு எடுத்த புள்ளை என்றா கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு எடுத்த புள்ளையும் அங்கே காலிதான் அந்த திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியாக இது இஸ்லாத்திலே இது ஒரு கடமை, ஒரு இபாதத், இபாதத்தை முறையாக செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அது திருமணம் ஆகும் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும். அதே போல கல்யாணம் முடிச்சு பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்ததுக்கு பிறகு மாப்பிள்ள சக்திக்கு ஏற்ப மாப்பிள்ள பக்கத்தால கொடுக்கப்படக்கூடியதுதான் வலிமா, அதுதான் சுன்னத்து, அதுக்கு போங்கோ, அதுல கலந்து கொள்ளுங்கோ, அதை சாப்பிடுங்க, அது இபாதத்து, அது சுன்னத்து, போகாம இருப்பது அல்லாஹ்வையும் ரசூலையும் நிராகரித்தது போல. ஹலாலான இடம், நல்லிடம், ஆடம்பரமற்ற இடம், பண்டி அரைச்சி சாராயம் விற்காத இடம், சுத்தமான இடம், அந்த இடத்துக்கு போகணும், போங்கோ, கலந்து கொள்ளுங்கோ. அதுக்கு மாற்றமாக இருந்தால் போறது அவசியம் இல்ல. அடுத்ததாக பெண் பக்கத்துக்கு சாப்பாடு இல்ல, பெண் பக்கத்துக்கு ஒரு வலிமா இல்ல. அன்புக்குரியவர்களே, பெண் பக்கத்தில் ஏராளமான பணத்தை செலவழிச்சு சாப்பாடு போடுகின்றார்கள், அங்க போறது கடமையும் இல்ல. அப்படி ஒரு வலிமா அவர்களுக்கு சுண்ணத்தும் இல்ல. விருந்து போடுகிறார், பிரச்சனை இல்ல. என்றாலும் அவர்கள் அது ஒரு நிக்காகுடைய ஒரு அம்சம் அல்ல, அது ஒரு சாப்பாடு, ஒரு விருந்தாக இருக்கலாம், ஆனால் ஒரு சுண்ணத்து அல்ல. பெண் பக்கத்துக்கு சாப்பாடு இல்ல, மாப்பிள்ள பக்கத்துக்கு தான் வலிமா என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும். இதே போல பெண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்ததுக்கு பிறகு அங்கே பெண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்ததுக்கு பிறகுதான் பெண் மாப்பிள்ள பக்கத்தர வலிமா கொடுப்பது என்பதை விளங்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவே இப்படியாகத்தான் திருமணங்கள் நடைபெற வேண்டும். அங்கே அக்கத்து நடந்ததுக்கு பிறகு மாப்பிள்ளையை பிடித்து பாரக்கல்லா ஒன்று சேர்த்து வச்சும் செய்யட்டும் என்று மாப்பிளைக்கு துவா செய்வது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல மணவாளன் பெண்ணை அணுகின்ற பொழுது அந்த துவா கபூல் செய்யப்படுகின்றது. பெண்ணுடைய முடியை பாய்த்து குடித்து பெண்ணின் மூலம் என்ன கடுதியை வச்சுக்கிறியோ கடுதியை விட்டு பாதுகாறு என்று துவா செய்து கொள்வதும் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படியாக திருமணங்களை இபாதத்தாக நினைத்து செய்வோம் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு. அதுக்கு மாத்தமாக ஆயிரக்கணக்கு செலவழிச்சு கல்யாண கார்டு அடிக்கிறதும் காருக்கு பூக்குத்துறதும், காருக்கு பூக்குத்தாட்டி கல்யாணம் இல்ல, இஸ்தாது கட்டி பொண்ணையும் மாப்பிளையும் எல்லாருக்கும் காட்டாட்டி கல்யாணம் இல்ல. அங்கே அந்த அந்த கல்யாணத்தை மோசமான பண்டி இறைச்சி நின்ற இடத்துல ஃபைவ் ஸ்டார்ல எடுக்காட்டி கல்யாணம் இல்ல. சுபஹானல்லாஹ், இப்படியாக ஏராளமான வீண்வரையும் திருமணத்திலே செய்யப்படுகின்றது. அண்மையிலே ஒரு இஸ்தாது அடிக்கப்பட்டது, பல லட்சங்கள் செலவழித்து இஸ்தாது அடிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு பெண்ணை ஜோடிச்சது, அண்மையிலே ஒரு பெண்ணை ஜோடிச்சது, அந்நிய மதத்தைச் சேர்ந்த ஒரு ஆண் பெண்ணை ஜோடிக்கிறார், பெண்ணை ஜோடிக்கிறார். உண்மையான செய்தியை மிம்பரில் என்று சொல்கிறேன். இப்படியாக சமுதாயம் கேடு கட்டிருக்கிறது. மாப்பிள்ள போறது கொண்டும் இல்ல, யானை மாப்பிள்ளைய கொண்டு போறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியெல்லாம் அந்நிய மக்களை பார்த்து கேவலமான ஒரு சமுதாயமாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அழகான முன்மாதிரியான விடயத்தை தந்திருக்கின்ற பொழுது நாம் கேவலப்பட்டு கீழ்த்தரமான நின்றுட்டு மூத்தரம் பேஞ்சிட்டு போகக்கூடிய அந்த யூதிட நசரானிட கலாச்சாரங்கள் எடுத்து திருமணம் செய்துவிட்டு கடைசியில பிறக்கக்கூடிய புள்ளைய பார்க்கிறாங்க, அவுளியாவாக பிறக்கணும், எனக்கு அவுளியா குஞ்சொன்று கிடைக்கணும் என்று அங்கே உம்மாவும் பாப்பாவும் அங்கே அப்பாவும் ஆச்சியும் எதிர்பார்க்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அங்கே அவுளியா பிறக்குமா, அதற்கு மாற்றமானது பிறக்குமா என்ற நீங்களே அல்லாஹ்வை கோபப்படுத்தி நபியை கோபப்படுத்தி நபியுடைய சுன்னத்தை கீறி கிழிச்சிட்டு கூப்பிட தூக்கி வீசிட்டு முன்னின்றுட்டு மூத்தரம் பெய்யக்கூடியவன் வாழ்க்கை எடுத்துட்டு அங்கே கல்யாணத்தை நடத்திட்டு கடைசியில அவுளியா பிறக்கணும் என்று ஆசை வைக்கிறது நியாயமான சுயலா? எனவே அதனால்தான் புள்ளைகள் கெட்டு போகுது, மோசமான புள்ள பிறக்குது, அறகுறையா புள்ள பிறக்குது. கல்யாணம் நடந்து முடிஞ்சு மூணு மாசம் போகல, கடா கப்பலாகி உடஞ்சி கோட்டில் வைத்து தலாக்கிட்டு நிற்கிறது இந்த முசீபத்து, இந்த தரித்திரியம் தான். எனவே அன்புக்குரியவர்களே, இவைகளை உணர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொருத்தத்தை பெற்ற திருமணங்களாக நடத்தி, இபாதத் என்ற உணர்வோடு திருமணங்களை நடத்தி சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து இன்பமான சொர்க்கம் சென்று செல்ல வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எங்களோட பாவங்களை மன்னிச்சிருவாயாக, எங்களோட பொருந்திக் கொள்வாயாக, நல்லோர்கள் பட்டியல சேர்த்துக் கொள்வாயாக. எங்கட திருமணங்களை இஸ்லாம் காட்டி தந்த முறையில, நபி அவர்கள் காட்டி தந்த முறையில திருமணங்களை செய்து நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்க, நல்ல சந்ததிகளை பெற்றெடுக்க வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எங்கட துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஆக்கிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.